சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 53 அத்தியாயம், ராணியின் ரகசியம். மண்ணில் இருந்து புதிதாக தோண்டி எடுக்கப்பட்ட மூலப்பொருளான இரும்பு கனியைப் போல பழுப்பும் கருமையும் கலந்த நிறத்தோடு பல இரும்பு வளையங்களைப் போல் தலை முழுவதும் அடர்த்தியாக சுருண்டு கிடந்த கேசங்களோடும் முகத்தில் முறுவலோடும் மாடிப்படியில் நின்று கொண்டிருந்த இரும்பிடர் தலையாரை கண்டதும் மிதமிச்சிய வியப்பினால் பிரமிப்பு தட்டி சில வினாடிகள் சில்லை என்று நின்றுவிட்ட சங்கம பொற்கொள்ளரான சமநடிகள் பேச்சை எப்படி துவங்குவது என்று தெரியாமல் திணறியதால் தமது விஷம கண்களை மட்டும் கரிகார் பெருவளத்தான் மாமனின் கம்பீர விழிகளோடு ஒரு கணம் உறவாட விட்டார். தம்மை கண்டதும் அடிகளுக்கு ஏற்பட்ட வியப்பு, வியப்பின் விளைவாக ஏற்பட்ட பிரம்மை, இவை அனைத்தையும் அடிகளின் முகத்திலிருந்தே புரிந்து கொண்டு விட்ட இரும்பிடர் தலையாரின் கம்பீர விழிகள் வினாடி நேரம் மட்டும் அடிகளின் கண்களோடு இணைந்துவிட்டு பிறகு அகன்று சற்று தள்ளி நின்றிருந்த ராணியின் அழகு வதனத்தில் நிலைத்தன. அப்படி தன் முகத்திலே பதித்த இரும்பிடர் தலையாரின் கண்களாலோ சித்தத்தின் எண்ணங்களையே ஊடுருவி ஆராய்ந்து விடுவது போல அவர் கண்களில் துளிர்பட்ட பார்வையின் தீச்சன்யத்தினாலோ லவலேசமும் கலக்கமடையாத யவனராணி இரும்பிடர் தலையாருடைய கண்களை அதிகாரம் பலமாக சொட்டிய தன் கண்களை சந்திக்கவே அந்த பார்வைக்கு முன் நீண்ட நேரம் நிலைக்க திறனற்ற கரிகாலன் மாமனின் பெருவிழிகள் சற்று இடம் மாறி மீண்டும் அடிகளை கவனிக்க தொடங்கியதன்றி அவர் உதடுகளும் மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு சொற்களை உதிர்த்தன. இந்த ஏழையின் விடுதிக்கு புகாரின் இணையற்ற பொற்கொள்ளரும் யவன நாட்டு அரசமங்கையும் வர நேர்ந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். சூழ்நிலை சரியில்லைதான், ஆனால் என்ன செய்வது, காலத்தை ஒட்டி சிறு மாறுதல்கள் இந்த பெரும் மாளிகையில் ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறிவிட்டு தமது பார்வையை ஒருமுறை மாளிகை கூடத்தில் மண்டி கிடந்த பொதி மூட்டைகள் மீது உலாவ விட்டார் இரும்பிடர் தலையார். இரும்பிடர் தலையாரின் அழைப்பு மொழிகள் அளித்த குறுகிய கால அளவுக்கு உள்ளாக பிரமிப்பை உதறிவிட்டு தமது சுய உணர்ச்சிகளை வரவழைத்துக் கொண்ட அணிகளும் மூட்டைகளை அப்பொழுதுதான் பார்ப்பவர் போல பாசாங்கு செய்து, ஏன், சூழ்நிலையில் தவறேதுமில்லையே என்று கூறி சற்று விஷமமாக சிரிக்கவும் செய்தார். இருவரும் சந்தித்த சில நிமிஷங்களுக்கு உள்ளாகவே அடிகள் பிரமிப்பை உதறி கொண்டு சுயநிலை அடைந்து விஷம பேச்சில் இறங்குவதைக் கண்ட இரும்பிடர் தொலையார் எந்த நிலையிலும் தம்மை சமாளித்துக் கொள்ளக்கூடிய பெரும் திறன் அடிகளுக்கு இருந்ததை கவனித்து ஆச்சரியப்பட்டாரானாலும் அதை வெளிக்காட்டாமலே, சூழ்நிலையில் தவறியதும் இல்லையா? ஒரு ராணியை வரவேற்க தகுந்த இடம் பொதி மூட்டைகள் மண்டி கெடுக்க மாளிகை கூடமா என்று வினவினார். அடிகளுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அடிகளின் கடை இதழ்கள் மடிந்ததால் பழைய புன்முறுவல் மீண்டும் அவர் உதடுகளில் தவிழ்ந்தது. ராணியை வரவேற்க தகுந்த இடமில்லாது இருக்கலாம், ஆனால் வர்த்தகர் இல்லங்களில் அந்த சூழ்நிலையை விட வேறு எந்த சூழ்நிலையையும் எதிர்பார்க்க முடியும் என்று பணிவோடு சொல்வது போல் விடையறுத்தார் அடிகள். தாம் வணிக வேஷம் அணிந்தது பற்றி அடிகள் தம்மை ஏளனம் செய்து கொண்டார் என்பதை புரிந்து கொண்டதால் முறுவல் கொண்ட இரும்பிடத்தில் யாரும், பூம்புகார் இருக்கும் நிலையில் வர்த்தகம் பலதரப்பட்டு கிடக்கிறது, எந்த வர்த்தகத்தில் யார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கில்லை என்று கூறி சமநடிகள் பொற்கொள்ளர் வேலைக்கு திரும்பியதை பற்றி குறிப்பாக உணர்த்தினார். அடிகளும் இரும்பிடர் தலையாருக்கும் சிறிதும் சளைக்காமலே பதில் கூற தொடங்கி, உண்மை உண்மை, தாங்கள் சொல்வது முக்காலும் உண்மை. யார் எந்த வர்த்தகம் செய்யலாம் என்ற நியதி புகாரில் இப்பொழுது இல்லைதான். அது மட்டுமல்ல, வர்த்தகர் வர்த்தகம் தான் செய்கின்றார்களா என்பது சந்தேகத்தில் இருக்கிறது. எந்த புற்றில் எந்த பாம்பு, சேஷ, எந்த பாம்பு என்று சோழ நாட்டின் பெருமகனாரை சொல்வது தவறு. எந்த மூட்டைக்கணியில் யார் இருப்பார்களோ என்பது புரியாத புதிராக இருக்கிறது. சிலர் எங்கிருக்கின்றார்கள், எப்படி முளைக்கின்றார்கள் என்பது எல்லாமே விளங்காத விஷயமாக இருக்கிறது. இந்திரஜாலத்தையும் கண்கட்டு வித்தையையுமே புகாரில் பார்க்கின்றோம் என்றார். அடிகள் பதிலில் அன்றைய நிகழ்ச்சிகளை பற்றிய கேள்விகள் பல மலிந்து கிடந்ததை கண்ட இருமிடர் தலையார் அத்தனைக்கும் உடனே பதில் இருப்பது நடவாத காரியம் என்ற முடிவுக்கு வந்ததாலும் மாளிகை கூடத்திலேயே ராணியை நிறுத்தி வைத்து பேசுவது சரியல்ல என்ற நோக்கத்தாலும், எந்த இந்திர ஜாலத்தையும் உடைக்க மந்திரம் உண்டு, எந்த சிக்கலையும் அவிழ்க்க மதி உண்டு, தவிர தங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய விஷயங்களும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அணிகளே, வாருங்கள், மேலே போவோம் என்று அடிகளிடம் கூறியதன்றி, வாருங்கள் ராணி என்று ராணியையும் அழைத்து தம்மை பின்தொடரும்படி சைகை செய்து மாடிப்படிகளில் ஏறி சென்றார். முதலில் இருமிடர் தலையாரும் அவருக்கு பின்னால் அடிகளும் செல்ல, கடைசியாக மாடிப்படிகளில் ஏறி சென்ற ராணிக்கு அவள் கால் வைத்து ஒவ்வொரு படியும் பழம் கதைகளை இறைந்து சொல்லவே அவள் உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் பெருமலைகளாக மாறி அவளுடைய இதயத்தை அப்படியும் இப்படியும் ஊசலாட செய்தன. புஷ்ப இதழ்களை விட மென்மையான அவள் பாதங்கள் ஒவ்வொரு படியிலும் பதிந்த போது புகார் மண்ணில் தான் புரண்ட முதல் நாள் இரவில் இளம் சொழியன் வாளை உருவிக்கொண்டு மேல் படியில் நின்ற காட்சி அவள் கண்முன்னே எழுந்தது. படை தலைவரின் நீண்ட வாள் எத்தனை வேகமாக யவன வீரர்கள் மீது பாய்ந்தது! இந்த படியில்தான் ஒரு வீரன் வாள் பாய்ந்து மாண்டு விழுந்தான். ஆமாம், அடுத்த வீரன் உருண்டது இந்த இரண்டு மூன்று படிகளில்தான். மின்னலை விட வேகமாக சுழன்று படைத்தலைவர் நினைத்த இடங்களில் எல்லாம் பாய்ந்த அவருடைய வாளினால் காயப்பட்டு புரண்டு இரு வீரர்கள் அதோ அந்த படியில் தான் ஒருவர் மேல் ஒருவராக கிடந்தார்கள். கத்தியை உருவி பிடித்துக் கொண்ட சில நிமிடங்களுக்கு உள்ளாக யவனர்களின் ரத்தம் எத்தனை பெருக்கெடுத்து இந்த படிகளை நனைத்தது! அப்பா அப்பா, நீண்ட அவர் கரங்களுக்குத்தான் எத்தனை வலிமை என்று படிக்கு படி பழைய கதைகளை நினைவுபடுத்திக் கொண்டும் அக்கதைகளை தானே ஆமோதித்த வண்ணமும் கனவுலகிலேயே மனம் சஞ்சரிக்க கால்கள் மட்டும் படிகளை கடந்து அவள் பூ உடலை சுமந்து மேலே சென்றன. மாடியின் மேல் அறையை அடைந்தும் கூட ராணி கனவுலகத்தை விட்டு வெளி உலகத்துக்கு வராமலே அங்கிருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்தாள். முதல் நாளன்று அவள் கிடந்த அதே மஞ்சம். அந்த மஞ்சத்தின் இருபுறங்களிலும் நின்றிருந்தவர்களும் சோழர் படை உப தலைவனைப் போலவும் அவனுடைய யவன வீரர் ஹிப்பாலசை போலவுமே இருந்ததைக் கண்ட ராணி பழைய நினைவுகளால் பெரும் மூச்சறிந்தாள். நனைந்த ஆடையோடு மஞ்சத்தில் கிடந்த தன்னை எத்தனை நேரம் இளம் சழியன் அறையின் வெளிச்சத்தில் பார்த்திருப்பான் என்பதை நினைத்து பார்த்த அவள் அழகிய முகம் வெட்கத்தால் குங்கம சிவப்பு சிவக்க தொடங்கியது. ஒரே இரவில் சில நாழிகைகளில் அந்த அறையில் நிகழ்ந்துவிட்ட சின்னம் சிறு சம்பவங்கள் கூட அவளுக்கு தெள்ளென்று தெரிந்தன. கோட்டை தலைவன் கண்களில் மண்ணை தூவ படைத்தலைவன் தன்னை இரும்பு கவசத்தில் அடைத்த போது தான் அரை மயக்கத்தில் இருந்தாலும் அவன் தன்னை தழுவி தூக்கியதையும் அப்பொழுது இருந்த அவசர நிலையில் அவன் வலிய கரங்கள் தன்னை எங்கு தொடுகின்றோம் என்பதை சற்றும் நினைக்காமலே தொட்டு தூக்கியதையும் நினைத்து அவள் பரவசப்பட்டாள். அந்த இரவின் சம்பவங்களை நினைக்க நினைக்க அவள் உடலெங்கும் இன்ப அலைகள் பாய்ந்து அவளுக்கு சொல்ல உண்ணா வேதனையையும் விளைவித்தன. அதே இடத்தில் சீக்கிரம் இவள் மீது போர்வையை கொண்டு வந்து போர்த்திவிடு என்று படைத்தலைவன் கூச்சலிட்டதும் கூட மயக்கத்தில் இருந்த நிலையில் ஏதோ தூரத்தில் இருந்து யாரோ பேசுவது போல ராணிக்கு கேட்டிருந்ததால் அதையும் எண்ணி பார்த்த அவள் அவ்வளவுக்கு கூட தாங்க முடியாதவரா படைத்தலைவர் என்று சிந்தித்ததால் ஒரு வெட்க புன்முறுவலையும் உதட்டிலே ஓட்டினாள். அறைக்குள் இரும்பினர் தலையாருடன் நுழைந்த அடிகளின் எண்ணங்கள் நேர்மாறான திசைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. ராணியின் நினைவுகள் கடந்த காலத்தில் சுற்றினவென்றால் அடிகளின் சிந்தனைகள் நிகழ்காலத்தில் வளைய வந்தன. அன்றைய நிகழ்ச்சிகள் பலவற்றிற்கு அடிகள் அந்த அறையில் நுழைந்ததுமே விளக்கம் கண்டார். இளம் சழியன் ஆதியிலிருந்து அந்த மாடியறை மட்டும் வாணிப அறையாக மாற்றப்படாததால் முதல் நாளன்று அவன் அறையை விட்டு போன கவசங்களும் போர்க்களங்களும் அறை முழுவதும் காட்சியளித்ததையும் அந்த போர்க்களங்களுக்கு இடையே அறையின் ஒரு மூலையில் இருந்த மஞ்சத்தில் கரிகாலன் சற்று சாய்ந்து வண்ணம் அமர்ந்திருந்ததையும் கண்டடிகள் கரிகாலன் தம்மை சுங்க சாவடிக்கு அருகில் உள்ள தூண்களின் மறைவுக்கு செல்ல பணித்ததன் காரணத்தை புரிந்து கொண்டார். ஆனால் நான் பரதவர் குடிசைக்கு வரப்போவது யவனர்கள் சூழப்பட இருந்ததும் மன்னவருக்கு எப்படி தெரிந்தது? இரும்பினர் தலையார் 100 வீரர்களோடு பொதி மூட்டைகளுக்கு இடையில் எதற்காக பதுங்கியிருந்தார்? யாரை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தார் என்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்காததால் நேர்முகமாகவே கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்து ராணியின் மீது கண்களை திருப்பினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.